தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கி. வ. ஜெகநாதன். பதிப்பித்த ஆண்டு 1946. கட்டுரை எண் 4. சிறந்த வீரம். பெரும் போர் நடக்கின்றது. படையெடுத்து வந்த வேந்தனோடு எது நின்று போரிடும் மன்னன் வந்தவனுடைய படையின் வலிமையை பார்க்கிறான். வர வர தன் படை சோர்வடையும் என்பதை அவன் உணர்கிறான். எத்தனை காலம் போரிட்டாலும் வெற்றி தன் பக்கம் கிட்டாது என்பது உறுதியாக அவனுக்கு தெரிகிறது. அப்போது வீண் பெருமையினால் போரை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி மேலும் பெருகுவதால் அவனுடைய படை அழியும், காடு அழியும். பணிய வேண்டிய இடத்தில் பணிதலும், நிமிர வேண்டிய இடத்தில் நிமிர்தலும் நல்ல மன்னனுக்கு இலக்கணம். போர் தொடர்ந்து நடைபெற்றால் குடிமக்கள் வீணே அழிந்தொழிவார்கள் என்ற உண்மையை முன்கூட்டியே தெளிந்து போர் தொடுத்த அரசனோடு சமாதானம் செய்து கொள்வதும் அரச நீதியில் ஒரு வகை. பகையரசன் விரும்பும் திரையை கொடுத்து போர் மேலும் நடவாமல் சந்தி செய்து கொள்ளும் அரசன் தன் குடிமக்களிடம் உள்ள கருணையால் அப்படி செய்கிறான். அப்படியின்றி முரட்டு துணிவினால் வருகின்ற கேட்டை மதியாமல் போர் செய்கிறவன் தன் பெருமையையும் உயிரையும் இழந்து தன் நாட்டு மக்களை பெரிய அவல நிலையில் ஆழ்த்திவிடுகிறான். இவ்வாறு பகையரசன் திரை கொடுத்து சமாதானம் செய்து கொள்ள முந்தும் பொழுது போர் தொடுத்த மன்னன் இவனே பூண்டோடு ஒழிந்துவிட்டுதான் திரும்புவேன் என்பது வீரமாகாது. அது விலங்கினத்துக்கு வரும் வெறி போன்றது. ஆகவே அரச நீதியை நன்கு உணர்ந்த மன்னர்கள் பணிந்து வந்து திரை கொடுக்கும் பகையரசர்களை ஆதரித்து போரை நிறுத்தி விடுவார்கள். இது சிறந்த வீரம் என்றே போற்றுதற்கு உரியது. திரை கொடுக்கும் அரசன் தன் காடு வீணாக அழிந்து போகுமே என்ற கருணையினால் சரணடைகிறான். அந்த கருணை போரில் வென்று வரும் அரசனுக்கும் இருக்க வேண்டும். பகைவர் காடாக இருந்தாலும் அங்குள்ள மக்கள் வீணாக அழிவதை அவன் விரும்ப மாட்டான். பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற சேர மன்னனை அரிசில் கிழார் என்னும் புலவர் 10 பாடல்கள் பாடி புகழ்ந்திருக்கிறார். பதிற்றுப்பத்தில் அப்பாடல்கள் உள்ளன. அவனுடைய வீரத்தையும் ஈகை சிறப்பையும் விரிவாக அந்த பாடல்களில் சொல்கிறார். ஒரு பாட்டில் பகைவர் திரை கொடுக்க அவன் போர் செய்யாமல் திரும்பியதை சொல்கிறார். பேய் மிடுக்குடன் வருகிறது, உயிரை உறிஞ்சுவேன் என்று வருகிறது. அதை கண்டவன் அதற்குரிய பலியை இடுகிறான். உடனே பேயின் சினம் ஆறுகிறது. அது பலியை பெற்றுக்கொண்டு மீண்டும் போய்விடுகிறது. பேயே இத்தகைய கருணையை காட்டும் பொழுது அரசன் காட்டாமல் இருக்கலாமா? நீ அத்தகைய பேய் போல திரையை ஏற்றுக்கொண்டு திரும்புகிறாய். உன்னிடம் இந்த கருணை இருப்பதனால் நீ நிறையாளுடன் வாழ வேண்டும். இவன் அறிவுடையவன், இவன் அறிவில்லாதவன் என்று நன்கு ஆராய்ந்து இவ்வாறு நீ அருள் செய்யாமற் போனால் உலகத்தில் யார் வாழ்வார்கள் என்று பாடுகிறார் புலவர். மேற்கோள் துவக்கம். மெய்ப்பணி கூறா அனங்கெனப் பராவலின் பழிகொண்டு பெயரும் பாசம் போல திரை கொண்டு பெயர்த்தி வாழ்கனின் ஊழி உறவரும் மடவரும் அறிவு தெரிந்தண்ணி அறிந்தனை அருளாயாயின் யார் இவன் நெடுந்தகை வாழுமோரே. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். பணிக்கூறா நடுக்கம் மிக்கு அணங்கு என தெய்வம் என்று பாசம் பேய் பெயர்த்தி மீள்கிறாய். ஊழி நிறை ஆயுள் உறவர் அறிவுடையோர் மடவர் அறிவில்லாதார் நெடுநதகை உயர்ந்த குணங்களையுடைய அரசனே வாழும்மோர் உயிருடன் வாழ்கிறவர்கள். அடைப்புக்குறி முடிவு. போரில் சோர்வுற்றவர்களோடு பொறுவது அறப்போர் ஆகாது. சிறப்புடை அரசியலாவன மடிந்த உள்ளத்தோனையும் மகப்பெறாதோனையும் மயிர்குலைந்தோனையும் அடிப்பிறக்கிட்டோனையும் பெண் பெயரோனையும் படை இழந்தோனையும் ஒத்த படையிடாதோனையும் பிறவும் இத்தன்மை உடையோரையும் கொல்லாது விடுதலும் கூறி பொறுதலும் முதலியனவாம் என்று சிறப்பான வீரத்துக்குரிய இலக்கணத்தை நச்சினார்க்கினியர் தொல்காப்பிய பொருளதிகார உரையில் எழுதுகிறார். புறம் காட்டினேர் மேல் படையை விடாமல் இருக்கும் துறைக்கு தழிஞ்சி என்று பெயர். அந்த வீரத்தை கழிதரு கண்மை என்று கூறுவர். மேற்கோள் துவக்கம். அழுகுனர் புறக்கொடை அயில்வரின் ஒற்றா கழிதரு கண்மை காதலி துறைத்தன்று. மேற்கோள் முடிவு என்பது அத்துறையின் இலக்கணம். தனக்கு தோற்று ஓடுவார் முதுகின் மேல் கூர்மையுடைய வாளை வீசாத மிக்க வீரத்தை விரும்பி சொல்லியது என்பது இதன் பொருள். இத்திருக்குறளில் இந்த உயர்ந்த பண்பை பாராட்டும் பாடல் ஒன்று உண்டு. பதிற்று 10 71 புறப்பொருள் மென்பா மாலை 55 மேற்கோள் துவக்கம். பேராண்மை என்ப தருக்கன் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதான் எஃகு. மேற்கோள் முடிவு. பகைவரிடம் மிடுக்குடன் போர் செய்தல் பெரிய வீரம். ஆனால் பகைவனுக்கு ஒரு சோர்வு வந்தால் அப்போது கருணையோடு உதவுதல் அந்த வீரத்தின் கூர்மையான பகுதி என்பது இதன் பொருள். தன் வீரம் தோற்ற போர் செய்வது பேராண்மை. ஆனால் பகைவன் சோரும்போது அவனை கொல்லாது விடுதல் அந்த பேராண்மையிலும் சிறப்பான வீரம் என்பது கருத்து. திருக்குறள் 773 ராமன் ராவணனோடு போர் செய்த முதல் நாள் இறுதியில் அவ்வரக்கன் தன் படைக்கலங்களை இழந்து நிற்கின்றான். வெறுங்கையாக நின்று அவனை ஒரு கணத்தில் கொன்றிருக்கலாம். ஆனால் சிறந்த வீரனாகிய ராமன் அவ்வாறு செய்யவில்லை. நீ ஆள்வதற்கு இப்போது ஒன்றுமில்லை. உனக்கு அமைந்திருந்த பலம் எல்லாம் காற்றிலே குலைந்து போன பூக்களைப் போலானது. இதை நீயே பார்த்தாய். இன்று போய் இளைப்பாறி மறுபடியும் போர் செய்ய வேண்டுமென்று எண்ணினாயாயின் நாளைக்கு வா என்று சொன்னானாம். இதனை கம்பன் பாடுகிறான். மேற்கோள் துவக்கம். ஆள யா உனக்கமைந்தன மாறுதம் அறைந்த பூனே ஆயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என் நவினன்றன் நாகிளங்கமுகின் வாளே தாவுரு கோசல நாடுடை வள்ளல். மேற்கோள் முடிவு. இப்போதைக்கு உயிர் பிச்சை கொடுத்தலின் வள்ளல் என்றான். இந்த செயலை குறளில் வரும் ஊராண்மைக்கு உதாரணமாக எடுத்து காட்டுகிறார் பரிமேலழகர். அகுதாவது இலங்கையர் வேந்தன் போரிடை தன் தானை முழுதும் படத்தமியனாய் அகப்பட்டானது நிலைமை நோக்கி அயோத்தியர் இறை மேற் செல்லாது இன்று போய் நாளை நின் தானையோடு வா என விட்டால் போல்வது என்று அவர் எழுதுகிறார். புறமுதுகிட்டார் மேல் படைக்கலம் போக்குதல் வீரம் அன்று என்பதை உணர்த்தும் நிகழ்ச்சி ஒன்றும் இராமாயணத்தில் வருகிறது. இராவணனை ராமன் தம் அம்புக்கு இரையாக்கினார். போர்க்களத்தில் அரக்க வேந்தன் பிணமாக கிடக்கிறான். அவனுடைய முதுகில் ஒரு தழும்பு இருப்பதைக் கண்டு ராமன் சற்றே திகைக்கிறான். புறங்கொடுத்த ஒருவனை நாம் கொன்றுவிட்டோமோ என்று ஐயம் தோன்றுகிறது. அப்போது ராமன் விபீடனை நோக்கி, போரில் புறங்கொடுத்தவரை போன்ற வீரர்களை கொன்று பெற்ற வெற்றி வீணானது, நான் அதைத்தான் பெற்றேனோ என கேட்கிறான். மேற்கோள் துவக்கம். மாண்டொழிந்துலகில் நிற்கும் பயங்கிசை முயங்க மாட்டாது ஊன் தொழில் உகந்து தெவ்வர் முருவன் என் புகழை உண்ண பூந்தொழில் உடைய மார்பா போர்புறம் கொடுத்தோர் போன்ற ஆண் தொழிலோரில் பெற்ற வெற்றியும் அபத்தம் என்றான். மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். அணிந்த பூணானது வேலைப்பாட்டோடு விளங்கும் மார்பையுடைய விபீடனா? இறந்து போயும் உலகத்தில் நிற்கின்ற விளங்கும் புகழை பெற மாட்டாமல்
உண்ணும் தொழிலையே விரும்பி ஏற்று பகவர் பரிகாசத்தால் நகைக்கும் சிரிப்பு என் புகழை அடிக்க போரில் புறம் கொடுத்தவரை போல தோன்றுகின்ற வீரரை கொன்று அதனால் பெற்ற வெற்றி வீணாகும் என்றான். அடைப்புக்குறி முடிவு. விபீடனன் அப்போது உண்மையை விளக்கினான். இவன் புறங்கொடுத்து பெற்ற புண் அன்று இது. தீக்காயங்களோடு போரிட்ட போது அவற்றின் கொம்புகள் இவன் மார்பில் குத்த அவை முதுகு வரையில் பாய்ந்து நின்றன. பின்பு அனுமன் இவன் மார்பிலே குத்திய போது அத்தனையும் கழன்று விழுந்தன. அதனால் உண்டான தழும்பே இது என்று சொன்ன பிறகே ராமன் ஐயம் நீங்கி தெளிவு பெற்றான். இப்படி வீரத்தை காட்டும் போரினிடையே கருணையும் அறமும் வெளிப்படுகின்றன. பகைவர்கள் திரை கொடுத்து போற்றி வழிபட போர் தொடுத்த மன்னன் பின்னும் சில காலம் தன் பாசறையில் தங்கியிருக்கிறான். திரை கொடுத்தவர்கள் உண்மையில் மனமாற்றம் பெற்றுவிட்டார்களா என்பதை அவன் ஆராய்ந்து தெரிந்து கொள்கிறான். பக்கம் 35 பயன்படுத்தப்பட்ட புத்தகத்தில் காணப்படவில்லை. உணவுப் பொருள் போதிய அளவுக்கு கிடைக்கவில்லை. இதனை அறிந்த சேரன் தமிழ்நாட்டிலிருந்து உணவுக்குரிய தானியங்களை மிகுதியாக அனுப்பி பாரத போர் புரிந்த படை வீரர்களுக்கு உணவு அளிக்க செய்தானாம். இவ்வாறு பெருஞ்சோறு ஒரு பெரிய போரில் அளித்த பெருமையால் அந்த சேர மன்னனுக்கு பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. முரஞ்சையூர் முடிநாகராயர் என்ற புலவர் அந்த அரசனை பாராட்டி பாடும்போது இந்த நிகழ்ச்சியை சொல்கிறார். மேற்கோள் துவக்கம். அசைகின்ற பிடரி மயிரையுடைய குதிரைகளை பெற்ற பஞ்ச பாண்டவரோடு பகைத்து நிலத்தை கைப்பற்றிய பொன் தும்பை பூவை அணிந்த நூற்றுவராகிய கௌரவர்கள் போர்க்களத்தில் போர் செய்து அழிய அந்த போரில் பெருஞ்சோராகிய மிக்க உணவை எல்லையில்லாமல் அளித்தவனே. மேற்கோள் முடிவு என்று பாடுகிறார். மேற்கோள் துவக்கம். அலங்குளை புறவி ஐவரோடு சினை நிலந்தலை கொண்ட பொலம்பூன் தும்பை ஈநிறம் பதின்மரும் பொறு துகள தொழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய்.
மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி தொடக்கம். அலங்கு உளை அசையும் பிடரிமயிர் சினை கோபித்து தலை கொண்ட கவர்ந்த பதம் உணவு வரையாது கட்டுப்பாடு இன்றி. அடைப்புக்குறி முடிவு. இங்கே வரையாது கொடுத்தோய் என்பதற்கு இன்ன கட்சியினர் என்று வேறு பிரித்து பாராமல் அளித்தவனே என்றும் பொருள் கொள்ளலாம். இந்த புறநானூற்று பாடலுக்கு உரை எழுதிய பழைய உரையாசிரியர் அப்படித்தான் கொண்டார். இதனே பெருஞ்சோராகிய மிக்க உணவை இருபடைக்கும் வரையாது வழங்கினோய் என்று எழுதியிருக்கும் உரையினால் உணரலாம். புறநானூறு. மேற்கோள் துவக்கம். எங்கோ நடக்கிற போரில் பொறும் வீரர்கள் எப்படி போனால் என்ன, நம் நாட்டவருக்கு நாம் சேமிக்க வேண்டிய உணவுப் பொருள் இது என்ற எண்ணி சேர்த்து வைக்காமல் கருணையினால் இந்த சேரன் உணவு பண்டங்களை அனுப்பினான். ஆதலின் சிலப்பதிகாரம் இவன் புகழை ஓர் ஐவர் ஈரன் பதின்மர் உடன்றெழுந்த போரில் பெருஞ்சோறு போற்றாது தான் அளித்த சேரன் மேற்கோள் முடிவு என்று பாடுகின்றது. இவ்வாறு வீரர்களுக்கு நலம் செய்து பொருத போரில் வெற்றி உண்டாகிறது. இன்னும் பகைவர் இருந்தால் அவரை அடியோடு மாய்ப்பேன் என்று அரசன் சீறுகிறான். அரசன் வெற்றி மெடுக்குடன் திரும்புகிறான். அவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்களின் நாடு வளமிழந்து நிற்கிறது. மாடங்கள் எரியுண்டமையால் குலைந்து இடிந்து கிடக்கின்றன. சுரையும் பேய் பீர்க்கும் அங்கே படர்கின்றன. வாழும் மக்கள் இல்லாமையால் ஊர்கள் பாழாகி விடுகின்றன. போர் தொடுத்த அரசனுடைய படைபலத்தை கண்டு பணிந்து அவனை புகழ்ந்து அவனை அண்டியிருந்தால் இப்படி ஆகியிருக்குமா? இப்படியான நாட்டின் நிலையை கண்டு புலவர்களும் வெற்றி கொண்ட வேந்தனும் அவனைச் சேர்ந்தவர்களும் இறங்குகிறார்கள். பாவம், முரட்டு பிடிவாதத்தால் தன் நாட்டை பாழாகும்படி செய்துவிட்டான் அந்த அறிவிலி. என்று பகையரசனையும் அவன் நாட்டையும் எண்ணி இறங்குகிறார்கள். மேற்கோள் துவக்கம். குறையழம் மண்டிய கோடுயிர் மாடம் சுரையோடு பேய்பீர்க்கும் சுமந்த மேற்கோள் முடிவு என்று அழுங்குகிறார்கள். வெற்றி பெற்ற உவகையிலும் அயலாருக்கு இறங்கும் கருணையும் அவர்கள் உள்ளத்தே நிழலிடுகின்றது. சிறந்த வீரத்தின் அடையாளம் அது. புறப்பொருள் வெண்பா மாலை 60.